சபை நடுவே ஆவியானவர், ஒலாவிகுந்த ஆவியானவர், ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர், ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர், ஆவியானவர் பரிசுத்த பரிசுத்த ஆவியானவர், சபை நடுவே ஆவியானவர், ஓலாவிகின்ற ஆவியானவர், எங்கள் சபை நடுவே ஆவியானவர், ஓலாவிகின்ற
அந்நிய பாஷைகளில் பேசி, அந்நிய பாஷைகளில் பேசி தேவனை ஆராதி,
தேவ மகிந்தனே,
தேவ ஆவியானவரே வரவை, தேவ ஆவியானவரே வரவை, அவருடைய மகத்துவங்களை பேசி, அவருடைய மகத்துவங்களை பேசி தேவனை ஆராதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உன்னை எழுப்பி விடுவாராக, என் ஆண்டவர் உன்னை எழுப்பி விடுவாராக, தாகத்தை அவர் தீர்த்து விடுவாராக, உன்னை அனலாய் மாற்றி விடுவாராக. நீ விட்டுவிட வேண்டியவளை விட்டுவிடு, நீ மறக்க வேண்டியவைகளை மறந்துவிடு. தேவனின் வாழ்வை மாற்றி விடுவா, தேவனின் வாழ்வை மாற்றி விடுவா. அநேகர் பிரமிக்கத்தக்கடமையாக உன் வாழ்வை தேவன் உயரத்தில் வைப்பா. அவருக்கு உன்னை விட்டுவிடு. நல்ல ஆண்டவரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உங்களை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உங்களை தொழுது கொள்ளுகிறோம் அப்பா. அக்கினியின் மத்தியில இருந்து பேசுகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, ஜீவன் நதியில் இருந்து எங்களோடு பேசுகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கண்மலையின் மத்தியில இருந்து எங்களோடு பேசுகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உங்களோட வாட்டி அனுப்பி எங்களோடு பேசுகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களுடைய வாட்டி அனுப்பி எங்களை குணமாக்குங்க, உங்களோட வாட்டி அனுப்பி எங்களை தொட்டருளுங்க, அதற்கு நாம் காத்திருக்கிறோம் அப்பா. ஆவலா இருக்கிறோம் ஆண்டவரே, வாஞ்சியா இருக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் பசி இந்த நாளிலே தீர்க்கப்படுவதாக, உங்களுடைய வார்த்தையின் மீது இருக்கிற பசி இந்த நாட்கள தீர்க்கப்படுவதாகப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதத்தை நாங்கள் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அனலாக்கிவிடும், அசைத்து விடுங்கப்பா. உம்முடைய பாதத்தை எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்படைக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நசிரேனா இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உட்காருங்க. ஹல்லேலூயா. இயேசு நல்லவராகவே இருக்கிறார் இல்லையா? பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இல்லையா? ஆகினாலே சோர்ந்து போகிற பொழுதெல்லாம் ஒரு காரியம் நடக்கிறது, என்ன தெரியுமா? தேவ ஆவியானவர் வந்து எங்களை பலப்படுத்தி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறவர்களாக எப்பொழுதும் இருக்க வேண்டும் இல்லையா? ஏன் சொல்லிச்சுன்னா, பல தடவை நாம் சோர்ந்து போய்விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே இருக்கிறது, ஆனாலும் நாம் பல தடவை சோர்ந்து விடுகிறோம். பாருங்க, அதிலே எங்களை பலப்படுத்த நாலு பேர் வருவார்கள், நாலு வார்த்தைகளை சொல்லுவார்கள், கடந்து சென்று விடுவார்கள். ஆனால் தேவன் ஆவியானவர் எங்களை தைரியப்படுத்தி, எங்களை பலப்படுத்தி, எங்களை உற்சாகப்படுத்தி, எங்களை நடத்தி செல்லுகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே நாம் அநேக இடங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இல்லையா? அநேக ஊழியர்கள் தேவனுடைய சமூகத்திலே திடீரென்று சோர்ந்து விடுவார்கள். சில வேளைகளிலே காரணம் இல்லாமலே சோர்வு நமக்குள்ளே வந்துவிடும். ஏன் இதற்கு இப்படி, ஏன் இப்படி இருக்க வேண்டும், ஏன் இப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி சோர்வு தண்டபாட்டுக்கே நம்மளை வந்து நம்மளை படுக்க வைத்து விடும். பாருங்க, அப்பொழுதெல்லாம் நம்மளை பலப்படுத்துகிறவர் யார் தெரியுமா? என்னுடைய ஆண்டவர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இல்லையா? அவர் எங்கள் மத்தியில வந்து எங்களோடு பேசுவார், சில வார்த்தைகளை திடீரென்று அனுப்புவார், அது எங்களை எழும்பி நிற்க வைக்கும். ஆகையினாலே தேவ ஆவியானவர் எங்களை பலப்படுத்தி எங்களை நடத்துகிற தேவன் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. கடந்த தடவை நாம் தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் நாம் கொடுக்க வேண்டும், அது கட்டாயமானது. ஏனென்று சொல்லி சொன்னால் அதன் அடிப்படையிலே சிலர் பரலோகம் போக முடியாமல் இருந்த சில சம்பவங்களை நாம் பார்த்து கட்டாயமாக நாம் ஏழைகளை எளியவர்களை திக்கட்டவர்களை தேசத்திலே இருக்கிறவர்களை கைவிடப்பட்டவர்களை நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே நான் பேசியது நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்தில் இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஆனால் கொடுப்பதிலே பலவிதமான கொடுத்தல் இருக்கிறது. ஒன்று, நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு கொடுத்து விடலாம். நம்முடைய வாழ்க்கையை நம் தேவனுக்கு கொடுத்து ஆண்டவரே என் வாழ்க்கையை வைத்து ராஜ்யத்தை கட்டும் ஆண்டவரே, என் ராஜ்யத்தை வைத்து ஊழியத்தை கட்டும் ஆண்டவரே, என் ராஜ்யத்தை வைத்து ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்படைக்கிறேன், தேவனுடைய சபையை நீர் கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி எங்களை நாம் ஒப்பு கொடுத்து விடலாம். அதற்கு பிற்பாடு நாம் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா நமக்கு இருக்கிறவைகளை முக்கியமானவைகளை தேவனுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுத்து ஆண்டவரே இவை எடுத்துக்கொள்ளும், நம்முடைய ராஜ்யத்துக்கு நன்மை உண்டாக, ஆண்டவரே நம்முடைய சபைக்கு நன்மை உண்டாக, ஆண்டவரே நம்முடைய ராஜ்யம் பெருகுவதற்கு மத்தியில இருக்கிற இந்த காரியத்தை எடுத்துவிடும், எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் சொல்லி தேவனிடத்திலே ஜெபம் பண்ணலாம். தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்களாய் ஜெபம் பண்ணுகிறவர்களாய் உபவாசம் பண்ணுகிறவர்களாய் தேவ சமூகத்திலே இருக்கிற ஒரு ஜனமாகவும் நாம் இருந்து ஆண்டவரே எங்களை கொடுத்து விடுகிறோம், எங்களை ஓட்டி விடுகிறோம் என்று சொல்லி பல விதத்திலே தேவராட்சியத்துக்கு எங்களை நாம் கொடுத்து தேவனுடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணிக் கொள்ளலாம். ஆனால் ஒரு சில காரியங்களை நான் பார்க்க விரும்புகிறேன். ஒரு சில பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு எப்படி ஒரு தேவ மனுஷன் ஒரு தேவ பிள்ளை இறங்கி அவன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறதோ அதே விதத்திலே நாம் தேவனுக்கும் தேவராட்சியத்துக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே சில காரியங்களை இந்த நாளிலே நான் பார்த்து கடந்து செல்லலாம் சொல்லி நான் விரும்புகிறேன். ஏன் என்று சொல்லிச்சினால் அநேகர் ஏழைகள் என்று சொல்லிச்சினால் மனம் உருகுவார்கள், மனம் உடைந்து விடும். சில சம்பவங்களை கேட்கிற பொழுது எங்களுடைய இதயத்தை உடைத்து எப்படியாவது இந்த குடும்பத்திற்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் முன்வந்து விடுவோம். அதை விட மேலான ஒரு காரியம் இருக்கிறது. தேவனுக்கு காணிக்கையும் தேவனுக்கு தசமாகத்தையும் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்பது பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பரிசுத்தமாக எழுதப்பட்டிருக்கிற ஒரு காரியமாகும். அது பரிசுத்தமானது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இவைகளை எல்லாம் நாம் செய்து கொண்டு அவைகளை நாம் மறந்துவிடக் கூடாதே என்பதற்காக வேண்டி சமூகத்திலே இந்த காரியத்தில் ஒரு சில சொற்பமான காரியங்களை நான் பாட்டு கடந்து செல்ல விரும்புகிறேன். ஆகினாலே திருப்பிக் கொள்ளுங்கள், யாத்ராகமம் 25 அதிகாரம், யாத்ராகமம் 25 அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து வாசியுங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி,
இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு.
நிறுத்துங்க. இஸ்ரவேல் புத்திரர் தேவனுடைய ஜனங்களுக்கு நீ சொல்லு, என்னுடைய ஜனத்திற்கு மோசே நீ சொல்லு, கர்த்தருக்கு நீ காணிக்கையை கொண்டு வேண்டும் என்று சொல்லி சொல்லு என்று சொல்லி சொல்லுகிறார். வாசிங்க தொடர்ந்து.
மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக.
திருப்பி அந்த பந்தியை மாத்திரம் வாசிங்க. மனப்பூர்வமாய்
உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவாய்.
தேவனுக்கு காணிக்கை செலுத்துவது என்பது ஏனோ தானோ என்று ஒரு காரியம் கிடையாது. தயவு செய்து இதை நம்பிக்கொள்ளுங்கள், நம்முடைய சிந்தனைக்கு இதை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனோ தானோ என்று கொடுக்கப்படுகிற ஒரு காணிக்கையிலே தேவன் எதுவும் செய்ய முடியாது, அது தவறாக முடிகிறது. நாம் சில சம்பவங்களை நான் பின்னுக்கு நான் பார்க்க விரும்புகிறேன். அவர்களுக்கு நீ சொல்லு காணிக்கைகளை கொண்டு வா, ஆனா மனப்பூர்வமாக கொண்டு வா. ஏனோ தானோ என்று சொல்ல, கட்டாயமாக அல்ல, விருப்பம் இல்லாமல் அல்ல, ஏதோ மற்றவர்கள் செய்கிறார்கள் என்று சொல்றதுக்கு அல்ல, மற்றவர்கள் கொடுக்க செல்லுகிறார்கள் என்பதற்கு அல்ல, ஏதோ மற்றவர்கள் நினைத்து விடுவார்கள் என்று சொல்லுவதற்கு அல்ல. அந்த வசனத்தை திருப்பி வாசியுங்கள்.
இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு.
சொல்லு.
மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ
எவனோ
அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக.
மனப்பூர்வமாக செய்கிறவனிடத்தில் காணிக்கையை வாங்கு. ஏனோ தானோ என்று அல்ல, மனப்பூர்வமாக செய்கிறவர்களிடத்தில், மனப்பூர்வமாக காணிக்கை கொடுக்கிறவர்களிடத்தில், விசனமாக வேண்டாத்தனையாக அலட்சியமாக விருப்பம் இல்லாமல் தேவனுக்கு தயவு செய்து யாரும் காணிக்கை கொடுக்காதிருங்கள். ஏழைகளுக்கு இறங்கி கொடுக்கலாம், கட்டருக்கு இறங்கி கொடுக்க முடியாது. விளங்குறதா? ஏழைகளுக்கு நாம் இறங்கி கொடுக்கலாம். ஐயோ பாவம், ஏன் தெரியுமா? தேவனுக்கு கொடுக்கிற காணிக்கை அது பரிசுத்தமானது, அது தேவனுக்குரியது. பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் காணிக்கை குறித்து, பலிகளை குறித்து பல காரியங்களை நீங்கள் பார்க்கலாம். அதிலே அநேகத்தை தேவன் அங்கீகரித்திருக்கிறார், அநேகத்தை தேவன் தள்ளியும் விட்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே இவைகள் வெளிப்படையானது. புதிய ஏற்பாட்டிலே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த காலகட்டத்திலே தேவன் எவருடைய காணிக்கை தள்ளுகிறார் என்று சொல்லியும், எவருடைய காணியை தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று சொல்லியும் வெளிப்படையாக எங்களால் காண முடியவில்லை. ஆனாலோ தேவனுடைய காணிக்கையானது பரிசுத்தமாக விருப்பத்தோடு எவ்வளவுக்கு நாம் கொடுக்கிறோமோ அவ்வளவுக்கு தேவன் அதை அங்கீகரிப்பார் என்பதிலே சந்தேகம் கிடையாது. ஆனால் ஒரு மனிதன் வேண்டாத்தனவையாக விருப்பம் இல்லாமல் ஏதோ கொடுக்க வேண்டுமே என்று சொல்லி நினைத்து, நாம் நினைக்கிறது யாருக்கும் தெரியாது பாருங்க, நாம் நினைப்பது யாருக்கும் தெரியாது, ஏதோ கொடுக்கணும் பாருங்க. காணிக்கு கொடுக்கிற பொழுது நாம் தடவி கொள்வோம் இல்லையா, ஏதாவது இருக்கிறதா, காணிக்கு பெட்டியில கொண்டே போடுறதுக்கு ஏதாவது இருக்கிறதான்னு சொல்லி நாம் தடவி கொள்வோம், ஏதாவது பார்த்துக்கொள்வோம். அது பரிசுத்தமானது என்பதை நாம் மறந்து விடுகிறோம். இது பரிசுத்தமான நாள், இதிலே நாம் செய்வது எல்லாம் பரிசுத்தமாய் இருக்கணும் சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே ஆண்டவர் எழுதியிருக்கிறார். சோ ஆண்டவருக்கு நாம் காணிக்கை செலுத்துவோமாய் இருந்தால் அது உள்ளத்தின் விருப்பத்தில் இருந்து வர வேண்டும், மனப்பூர்வமாக வர வேண்டும். நான் கர்த்தருக்கு செலுத்துகிறேன் என்ற எண்ணத்தோடு வர வேண்டும், விருப்பத்தோடு வர வேண்டும். அது இல்லாமல் தேவனுக்கு கொடுப்பதிலே பிரயோசனம் எதுக்குமே கிடையாது, பிரயோசனம் எதுக்குமே கிடையாது. அதை தொடர்ந்து வாசிங்க.
நீங்கள் அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கை ஆவன பொன்னும் வெள்ளியும்.
பாருங்க, பழைய ஏற்பாட்டிலே தேவனுக்கு காணிக்கை கொடுத்த விதத்தை கொஞ்சம் பாருங்க. இது புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் நிதர்சனமாக இறங்கி ஜனங்கள் மத்தியிலே நியாயம் செய்து ஜனங்களை நடத்தி தின்ற காலத்திலே ஜனங்கள் காணிக்கையாக என்னத்தை கொண்டு வந்தார்கள் சொல்லி வாசிங்க.
பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இள நீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் வெள்ளாட்டு மயிரும் சிவப்பு தீத்த ஆட்டுக்கடா தோலும் தகசு தோலும் சீத்தி மரமும் விளக்கெண்ணையும் அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்த்தங்களும் தூபத்துக்கு சுகந்த வர்க்கங்களும் ஏபோத்திலும் மார்பதக்கத்திலும் பதிக்கும் கோமேத கற்களும் ரத்தினங்களுமே.
இந்த பாருங்க, இவைகள் எல்லாம் என்னத்துக்கு பயன்படுத்தப்பட்டது சொல்லி தெரியுமா? பழைய ஏற்பாட்டிலே ஆலயத்திலே பயன்படுத்தப்பட்ட காரியங்கள் இவைகள் எல்லாம். ஆலயத்தின் தேவையாக இருந்தது. கட்டில இருந்து பொன் வரைக்கும், நூல்ல இருந்து எண்ணெய் வரைக்கும் எல்லாம் தேவனுடைய ஆலயத்திலே பயன்படுத்தப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் மறுத்துவிட முடியாது. ஆகையினாலே ஆண்டவர் மோசேக்கு பார்த்து என்ன சொன்னார்னு சொன்னா, மோசே என் ஜனத்திலே நீ சொல்ல வேண்டியது என்னவென்று சொன்னால், அவர்களை காணிக்கை கொண்டு வா என்று சொல்லு சொல்லு சொல்லிவிட்டு அது என்ன என்ற காரியம் என்பதை அவங்களுக்கு விளங்கப்படுத்து, அப்பொழுது அவர்கள் கொண்டு வருவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே காணிக்கையாக அவர் எழுதியிருக்கிற காரியத்தை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த காலகட்டத்திலே நாம் என்ன செய்கிறோம், எப்படி காணிக்கை செலுத்துகிறோம் என்று சொல்லலாம் இல்லையா? காணிக்கையை குறித்து பேசுவது என்பது, அல்லாவிட்டால் பணத்தை குறித்து பேசுவது என்பது கடினமானது. ஆனால் தேவனுடைய சமூகத்திலே பரிசுத்தமாய் வாழுகிற பொழுது பரலோகம் போவது எவ்வளவு நிச்சயமாய் இருக்கிறன்னு சொல்லி நாம் அடித்து பிரசங்கிக்கிறோமோ அதே வண்ணமாக கர்த்தருக்கு நீ காணிக்கை செலுத்த வேண்டும் என்று சொல்லதையும் நாம் அடிச்சு நான் மோசேக்கு ஆண்டவர் நீ என் ஜனத்துக்கு சொல்லப்பா. ஏன் தெரியுமா? ஒரு பிரசங்கிக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? சொல்ல வேண்டியதை சொல்லாம விட்டால் பிரச்சனையே. ஆகையினாலே அது சொல்லத்தான் வேண்டும் இல்லையா? சில வேளைகளிலே மாறிவிடும். ஆகையினாலே பிரசங்கம் பண்ண மோசேக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை. பாருங்க, ஜனத்தை பார்த்து வாப்பா, மோசே நல்லா இருந்த ஒரு மனுஷன். மோசே வந்து நின்று ஜனத்தை பார்த்து தேவனுக்கு காணிக்கை கொடுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. மோசே உயர்ந்த இடத்திலே ராஜாவுக்கு அடுத்ததாக இளவரசனாக இருந்து வாழ்ந்த ஒரு மனுஷன். அதையெல்லாம் விட்டு ஓடி வந்து ஒதுங்கி ஓடிய ஒரு மனுஷன். அந்த மனுஷனை தேவன் பிடித்துக் கொண்டு சொன்னார், பாரு மோசே ஜனத்திட்டு சொல்லு எனக்கு காணிக்கை கொண்டு போட சொல்லி என்று சொல்லி. அது என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தமாய் செய்ய வேண்டும். நமக்கு நினைச்சபடி செய்யாதீங்க, நாம வேண்டிய பதி செய்யாதீங்க. ஏதோ என்னிட்ட காசு இருக்குன்னு சொல்லி நினைத்து போடாதீங்க. ஏதோ என்னிடத்துல பணம் இருக்கு பாருங்க அதனால நான் போடுறேன்னு சொல்லி போடாதீங்க. அதற்குரிய மரியாதையும் அதற்குரிய கனமும் அதற்குரிய பயபக்தியும் நமக்கு இல்லாமல் காணிக்கை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் நுழையாதீங்க. அது தகுதியற்றது, அதை தேவன் ஒரு நாளும் அங்கீகரிக்க மாட்டார் என்பதை நான் உங்களுடைய சமூகத்திலே தேவனுடைய சமூகத்திலே உங்களுக்கு சொல்லணும் சொல்லி வேண்டிக் கொள்ளுகிறேன். அதுல பிரயோசனம் எதுவும் கிடையாது. ஆகையினாலே வேதத்திலே தேவனுக்கென்று கொடுத்தவர்களை நான் பார்க்க விரும்புகிறேன். தேவனுக்கு சொல்லி ஐயா ஏழைகளுக்கு கொடுத்தவர்களை குறித்து நான் பார்க்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல அங்காலே அவருடைய அப்போஸ்தலர் காலத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அநேக ஏழைகளுக்கு உதவினார்கள் சொல்லி நான் பார்த்தோம். ஆனா தேவனுக்கு கொடுத்தார்கள் ஐயா, அது எந்த விதத்திலே கொடுத்தார்கள் அதுதான் இன்ட்ரெஸ்டிங். இன்னைக்கு கொடுக்கிறது எல்லாரும் கொடுக்க முடியும். ரோட்ல போறவன் கேளுங்க, ஐயா இந்த ஆலயத்துக்கு கொஞ்சம் காசு கொடுப்பான்னு சொல்லி அள்ளி கொடுத்துட்டு போவான். ஆனா அதுல பரிசுத்தம் இருக்கிறதான்றதுதான் கேள்வி. ரோட்ல போறத்துல போய் கேளுங்க, ஐயா இந்த ஆலயத்துக்கு ரெண்டு கதிரை வேண்டும், நீ எனக்கு உதவி செய்யறியான்னு சொன்னா ஆலயத்துக்கா இந்த நான் கொடுத்துட்டு போறேன்னு சொல்லி கொடுத்துட்டு போவான். பட் அதுல பரிசுத்தம் இருக்கிறதா, பயபக்தி இருக்கிறதா, தேவனுக்குரிய கனம் இருக்கிறதா என்பது கேள்வியானது. ஆனால் தேவன் அழைத்துக் கொண்ட தேவஜனம் தேவனுக்கு காணிக்கை செலுத்துகிற பொழுது அவன் எப்படி இருக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியமானது. அது மிகவும் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. ஆகையினாலே ஒரு சில சம்பவங்களை நாம் வாசித்து கடந்து சொல்லும். ஆதியாகமம் 4வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். இது ஒரு நல்ல ஒரு சம்பவமாக இருக்கிறபடினாலே இதை நான் சேர்த்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிங்கள்.
சில நாள் சென்ற பின்பு தன் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆவேலும் தன் மந்தையின் தலையீட்டுகளில் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆவேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிக
அப்படி இருக்க 3வது வசனத்தை திருப்பி வாசிங்க. தயவு செய்து கொஞ்சம் விளைவிக்கொள்ளுங்க, நான் விளக்க எனக்கு ஈஸியா இருக்கு. 3வது வசனத்தை திருப்பி வாசிங்க.
சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான்.
சில நாள் சென்ற பின்பு காயின் என்கிற மனுஷன் நிலத்தின் கனிகளை காணிக்கையாக கொண்டு வந்தான். அவ்வளவுதான், நிலத்தின் கனிகளை காணிக்கையாக கொண்டு வந்தான். அடுத்த வாசிங்க.
ஆவேலும் தன் மந்தையின் தலையீட்டுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான்.
ஆவேல் கொண்டு வந்த காணிக்கையிலே அவனுடைய மந்தையிலே தலையானவைகளையும் அடுத்தது
கொழுமையானவைகளையும் சிலவற்றை கொண்டு வந்தான்.
ஒருத்த என்ன செய்யறான்னு சொல்லிச்சுன்னா தன்னிடத்தில இருக்கிறதுல இருந்து கொண்டு வருகிறான். இன்னும் ஒருத்தன் என்ன செய்யறான்னு சொல்லிச்சுன்னா இருக்கிறவைகள்ல மேன்மையானவை. ஏன் தெரியுமா, நான் காணிக்கை கொடுக்க போகிறது ஒரு மனுஷனுக்கு அல்ல, நான் காணிக்கை கொடுக்க போகிறது ஜனத்துக்கு அல்ல, என்னை படைத்த என் தேவனுக்கு நான் காணிக்கை கொடுக்க போகிறேப்பா, என்னை உருவாக்கிய என் தேவனுக்கு நான் காணிக்கை கொடுக்கிறேப்பா, என்னை அழியாதபடிக்கு காத்துக்கொண்ட என் தேவனுக்கு நான் காணிக்கை கொடுக்க போறேப்பா, அதனால என்னிடத்தில் இருக்கிறவைகளிலேயே மேன்மையானதை தேவனுக்கு நான் கொடுக்கணும் என்று அவன் சிந்தித்துக் கொண்டான் என்று நான் நம்புகிறேன். மற்றவன் என்ன செய்யறான்னு சொல்லிச்சுன்னா ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்தா சரிதானே, பலர் கொடுக்கிறார்கள் காணிக்கை, அதே மாதிரி நானும் காணிக்கை கொடுத்தா சரிதானேப்பா, காரியமானா சரிதானே. ஐயா அநேகர் நாம் இப்படித்தான் நினைக்கிறோம். என்ன தெரியுமா, செய்ய வேண்டியதுகளை நாம் செய்தால் சரி, காணிக்கை செலுத்த வேண்டும், காணிக்கை செலுத்தினா சரி. வேதம் சொல்லுகிறது காணிக்கை நாம் செலுத்த வேண்டும் சொல்லி, ஆகையினால நான் காணிக்கை செலுத்துறேப்பா. இல்லைங்க, காணிக்கை செலுத்தினா மாத்திரம் போதாது. தேவனுடைய சமூகத்தில் கொண்டு காணிக்கப்பட்டு ஏதோ கொடுத்து விட்டா அது போதாது. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க, 3வது வசனத்தை.
சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளில் கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான்.
காயின் நிலத்தின் கனிகள்ல கொஞ்சம் பாருங்க, அவர் போறாரு பாருங்க, அவருடைய நிலத்தில் எக்கச்சக்கமாக விளைஞ்சிருக்கு பாருங்க. ஐயா இந்த உலகத்திலே
நல்லதை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த வாழ்வில்லை. எனக்கு பிடித்தவர்களுக்கு நல்லதை நான் கொடுக்க விரும்புவேன், எனக்கு பிடித்தவர்களுக்கு உயர்ந்ததை நான் கொடுக்க விரும்புவேன். ஏனென்றால் அவர்களை நான் நேசிக்கிறபடியினால் இல்லையா, அவர்களுக்கு நான் நல்லதை கொடுக்க வேண்டும். கடைக்கு போனோம் என்று சொல்லி சொன்னா காய்கறி வாங்குற பொழுது நல்லதை தெரிந்தெடுப்போம் பாருங்க. போகிற எல்லாரும் கண்ணை மூடிட்டு எங்களுக்கு வீட்டுக்கு சாப்பாட்டு கணிச்சு தூக்கிட்டு வருவோமா? இல்லையே, நான் போய் தடவி பார்த்து தட்டி பார்த்து அதுல சரியது பிழையது என்று சொல்லி நாம் எடுத்துட்டு வர்றோம் பாருங்க. ஏன், நல்லது எங்களுக்கு வேணும், என் குடும்பத்திற்கு நல்லது வேணும், என் பிள்ளைகளுக்கு நல்லது வேணும் என்று சொல்லி நாம் நல்லதை தெரிந்தெடுக்கிறோம் பாருங்க. காயின் என்ன செய்தான் தெரியுமா, போய் அவனுடைய தோட்டத்துல இருக்கிறதுல ஏதோ ஒரு கொஞ்சத்தை அள்ளிட்டு வாரார். அதை தெரிந்தெடுத்து முதிர்ந்ததையும் நல்லதையும் பிரயோஜனையும் எனக்கு இதை பார்க்கிற பொழுது அஞ்ஞானிகள் அந்நியர்கள் தெய்வம் என்று வணங்குகிற சில வணக்கங்களுக்கு அவர்கள் தெரிந்தெடுக்கிற எடுப்பு கூட தேவனை அறிந்த ஜனங்களுக்குள்ளே இல்லாமல் போய்விட்டதே. வணங்குதா என்ன சொல்றேன்னு சொல்லி, அஞ்ஞானிகள் உலகத்தில் இருக்கிறவர்கள் அவர்கள் தெரிந்தெடுக்கிற தெரிந்தெடுப்பு கூட தேவனை அறிந்த ஜனங்களுக்குள்ளே இல்லாமல் போய்விட்டதே. காயின் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தினா காணுமப்பா, ஆனா அந்த காணிக்கை எப்படி இருக்கணும், அதை தேவன் அங்கீகரிப்பாரா, அது தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா? இன்றைக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு எது வேண்டும் எது வேண்ட கூடாது, எது பிரியம் எது பிரியமில்லை என்று சொல்லி அதை குறித்து நாம் யோசிக்கிறோம். ஆனா தேவனுக்கு கொடுக்கிற காணிக்கை அது பரிசுத்தமாய் இருக்கிறதா, அது விருப்பமாய் இருக்கிறதா, பயபக்தியாய் இருக்கிறதா என்பதை குறித்து நாம் யோசிக்கிறது இல்லையே. கர்த்தருடைய காணிக்கை அலட்சியமாய் கொடுக்கிற இடத்துல வேண்டாம். ஏன் தெரியுமா, ஆண்டவர் இடத்துல சொன்னார் அவர் ஒருவருக்கும் கடனாளி கிடையாது. ஆண்டவர் யாருக்கும் கடனாளி கிடையாது பாருங்க, நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஆண்டவர் கொடுக்கிறதை அவர் திருப்பி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறாரா, திருப்பி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறாராம் இல்லையா? இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா காயின் அவன் இருக்கிறதில் இருந்தெல்லாம் கொண்டு வந்து ஆண்டவருக்கு இந்தாப்பா காணிக்க வாசிக்க தொடர்ந்து.
ஆவேலும் தன் மந்தையின் தலையீட்டுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான்.
கொழுமையானவைகள் தலையீட்டு, உங்களுக்கு தெரியுமா பள்ளியேற்பாட்டில முதன்மையானவைகளுக்கு ஒரு இடம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். முதன்மையானவைகள் முதலாவது உயர்ந்தவைகளுக்கு ஒரு இடம் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் சொன்னாரு ஆவேல என்ன, தன்னிடத்தில் இருக்கிற அவனோட மாடுகள் ஆடுகள் ஏதோ என்ன என்னெல்லாம் வச்சிருந்தானோ அதுல இருக்கிறது புஷ்டியாக இருக்கிறதும் நல்லதையும். பழைய ஏற்பாட்டில் நீங்க பலிபட பலிகள் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பலி இடுவதற்கு முன்பதாக ஆடோ இல்லாட்டா ஒரு பறவையோ என்னவோ அதெல்லாம் ஒன்றும் நடந்திருக்க கூடாது பாருங்க. அதுல ஒரு கீர் ஒன்றும் இருக்கக்கூடாது, அது ஒரு பழுதுபட்ட ஒரு நிலைமையில இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அது கொடுக்கப்பட்டிருக்க ஒரு ஒழுங்காகும் இல்லையா. இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா கனி எப்படி இருக்கிறது என்னமா இருக்கிறது அவருக்கு கேள்வி இல்லை, அவர் கொடுத்து காணிக்கை செலுத்தி விட்டார். இன்னும் ஒருத்தன் இருந்து யோசிக்கிறான், என் ஆண்டவருக்கு என்னிடத்தில் இருக்கிறதுக்குள்ள உயர்ந்ததாக இருக்கணும், அது நல்ல புஷ்டியாக இருக்கணும், அது பார்வைக்கு அருமையாக இருக்கணும், அதைத்தான் நான் தேவனுக்கு கொண்டு போவேன். ஏன், நான் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன், ஏன் நான் தேவனை கனம் பண்ணுகிற மனுஷன், ஏன் நான் அனுதினமும் ஆலயத்தில் தேவனோடு உறவாடுகிற ஒரு மனுஷன், அதனால ஏனோ தானு சொல்லி நான் காணிக்கை செலுத்த விரும்பல ஆண்டவர, ஏதோ நான் காணிக்கை செலுத்த வேண்டும் என்று சொல்லியும் நான் விரும்பல ஆண்டவர, அது பரிசுத்தமாய் இருக்கிறதா, அது என் உள்ளத்தில் இருந்து வருகிறதா, அதை நான் உமக்கு செலுத்துகிற பொழுது நீர் அதை ஏற்றுக்கொள்ளுவீரா ஆண்டவரே, நீர் அதை ஏற்றுக்கொள்ளுவீரா என்று ஒரு எண்ணத்தோடோ என்னவோ தெரியா அந்த மனுஷன் தேவனுடைய சமூகத்தில் வந்து நிக்கிறதை நான் பார்க்கிறேன். ஐயா நான் உங்களை கேட்கிறேன், உங்க உள்ளத்தில இருந்து நீங்க சொல்லுங்க ஆண்டவருக்கு, நீங்கள் காணிக்கை செலுத்துகிற பொழுது எந்த நிலைமையிலே இருந்து செலுத்துகிறீர்கள்? நாம் நம்மளை கேட்க வேண்டிய கேள்விக்காக வேண்டி நான் பேசுகிறேன், எந்த நிலைமையில இருந்து நாம் காணிக்கை செலுத்துகிறோம்? நாம் அநேகருக்கு இது வழக்கமான ஒரு காரியமாய் மாறிவிட்டது. ஆராதிக்கிறோம், இடையிலே காணிக்கை செலுத்துவோம், வார்த்தை கேட்போம், வீட்டுக்கு நாம் செல்லுவோம் என்று சொல்லி நாம் நினைத்து விடுகிறோம். நான் உங்களுக்கு கேட்கிறேன், நீங்க எந்த ஒரு உள்ளத்தோடு அதை நினைத்து செய்கிறீர்கள்? உங்களுக்கு தெரியுமா நீங்கள் செலுத்துகிற காணிக்கை அது பரிசுத்தமானது என்று சொல்லி? அது பயபக்தியோடு செலுத்தப்பட வேண்டும் சொல்லி நமக்கு தெரியுமா? நாம் அதை குறித்து என்ன நினைக்கிறோம், என்ன நினைத்து செயல்படுத்துகிறோம் என்றதை தயவு செய்து கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க, கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. ஏன்னு சொல்லிச்சுன்னா, நீங்கள் போடுகிற காணிக்கை ஒரு மனுஷனுக்கு கொடுக்கவில்லை, உங்களை உருவாக்கிய தேவனுக்கு நீங்கள் காணிக்கை கொடுக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதிருங்கள். நீங்கள் போடுகிற காணிக்கை ஏதோ ஒரு சபைக்கு நீங்கள் போடவில்லை, நீங்கள் போடுகிற காணிக்கை உங்களை உருவாக்கிய தேவனுக்கு நீங்கள் போடுகிறீர்கள், உங்களை வாழ வைத்திருக்கிற தேவனுக்கு நீங்கள் போடுகிறீர்கள், உங்கள் பிள்ளைகளை கொடுத்த உங்கள் தேவனுக்கு நீங்கள் போடுகிறீர்கள். அது பயபக்தியோடும் கனத்தோடும் தேவனுக்கு நீங்கள் கொண்டு வேண்டியவர்களாக இருக்கீங்க. இந்த இடத்துல ஒரு மனுஷன் தவறித்தான் பாருங்க, ஒரு மனுஷன் காணிக்கை கொண்டு வந்தவன், அவன் காணிக்கை தான் கொண்டு வந்தான், நாம் எல்லாரும் காணிக்கை தான் ஏன் கொண்டு வரோம், ஆனா அதை தேவன் அங்கீகரிக்கிறாரா, தேவன் அதை விரும்புகிறாரா? தேவனுக்கு கொடுக்கிற பொழுது உயர்ந்ததை கொடுக்க யோசிங்கப்பா. தேவனுக்கு கொடுக்கிற பொழுது ஆண்டவரே, இதை நான் கனத்தோடும் பயத்தோடும் பயபக்தியோடும் உன்னை சமூகத்தில் போட வர்ற ஆண்டவரே. சில பேர் ஆட்களுக்காக வேண்டி காணிக்கை போடுவார்கள், சில பேர் மற்றவர்கள் பார்க்கறதுக்காக வேண்டி காணிக்கை போடுவார். இதெல்லாம் பைபிளில் இருக்கு பாருங்க, எல்லாம் எடுத்து 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 காட்டலண்ணா. மற்றவர்கள் பார்க்கிறாங்க, ஆண்டவர் அவங்களுக்கு எல்லாம் சொல்றாரு, அவங்க சீயோன் மண்டலத்தை சொல்லி நீ போட்டுறாதப்பா, அதெல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டார் முதல்லயே. அவங்க சொல்றாங்க, இவங்க செய்யறாங்க, அவங்க செய்யறாங்க, என்றதுனால நீ கொண்டு போடாத, பிரயோசனம் இல்ல. ஏன்னா உலகத்துல இருக்கிறவர்கள் மற்றவர்களை விட நாங்க ஏதாவது செய்யணும்னு சொல்லி நினைத்து போடுகிற காலம் இது. நாம நம்முடைய வாழ்க்கையில அநேகரை பார்த்துருக்கோம் பாருங்க, என்ன தெரியுமா, அவங்க அப்படி செய்தா நாங்க இப்படி செய்யணும், அவங்க அப்படி செய்தபடினால நாங்க இப்படி செய்யணும், அதுல எந்தவித பிரயோசனமும் கிடையாது. ஏன் தெரியுமா, ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். உள்ளம் எந்த நிலைமையில இருக்கிறது, எந்த நிலைமையில இருந்து நாம் செய்கிறோம், எந்த நிலைமையில இருந்து தேவனுக்கு நாம் கொடுக்கிறோம், எந்த நிலைமையில இருந்து ஏழைகளுக்கு கொடுக்கிறோம், எந்த நிலைமையில இருந்து தேவராட்சியத்துக்கு கொடுக்கிறோம் என்பதே தேவனுக்கு முக்கியமானது. கனி நிறைந்திருக்கலாம் பாருங்க, அநேகருக்கு எண்ணம் என்ன தெரியுமா, நாம ஏதோ நிறைய கொடுத்துட்டோம்னு சொல்லிச்சுன்னா அதை தேவன் அங்கீகரிப்பாருன்னு சொல்லி இல்லைங்க. பயத்தோடும் பயபக்தியோடும் பரிசுத்தத்தோடும் கொடுக்கிற காணிக்கு தேவன் அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார். அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 1 வாசிங்கள்.
அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவருடைய மனைவியாகிய சப்பீராளும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரியத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாயிருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரியம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய்
என்றான். ஆச்சரியமானது பாருங்க, இங்கே அனனியா சப்ராலன்னு சொல்லி வேதத்தை வாசித்த எல்லாருக்கும் தெரியும் இங்க என்ன நடந்தது. என்னாலும் நான் டக்குன்னு சில காரியத்தை சொல்லிவிடுகிறேன். இங்க ஒரு குடும்பம் ஒன்று அப்போஸ்தலர் நடுவுகளில் எழுப்புதலின் காலத்திலே வாழ்ந்து வந்தாங்க பாருங்க. அவங்களும் தேவனுக்கு பெரிய காரியங்களை செய்ய விரும்பினாங்க பாருங்க. அவங்களும் தேவனுக்கு சொல்லி அநேக காரியத்தை செய்து தேவராட்சியும் கட்டப்பட வேண்டிய இந்த எழுப்புதலை நாங்களும் பங்காளர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினாங்க. இப்படிப்பட்ட விருப்பங்கள் இருக்கிறது தவறு கிடையாது. என் தேசத்து ஜனங்களுடைய ஊழியங்களுக்கு நான் பங்குள்ளவனாய் மாற வேண்டும், என் சபையிலே செய்யப்படுகிற ஊழியங்களுக்கு நான் பங்குள்ளவனாய் மாற வேண்டும், என் தேசத்தில் நடக்கிற காரியங்களை நான் பங்குள்ளவனாய் மாற வேண்டும் என்று சொல்லி நினைப்பது தவறு அல்ல. இவங்களும் மேல நீங்க பாத்தீங்கன்னு எழுப்புதல்டா, பயங்கர எழுப்புதல் பாருங்க, எழுப்புதல் பயங்கர எழுப்புதல் பாருங்க. அங்க இருந்து ஜனம் எல்லாம் என்ன செய்தாங்க தெரியுமா, காணிகளை வித்தாங்க, தங்களுக்கு இருந்தவர்கள் எல்லாம் வித்து கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்துக்கு ஓடி வந்தாங்க பாருங்க. ஓடி வந்து எப்படியாவது தேவராட்சியம் வழுந்து எழுப்புதலின் காலம் சும்மாவா பாருங்க. எழுப்புதல் பத்தி எறிஞ்சா மனிதர்களுக்கு இன்னும் எரியும் பாருங்க. எழுப்புதலின் நாட்களை நீங்களும் நானும் சந்திக்கணும் பாருங்க. எழுப்புதலின் மத்தியில இருக்கிற பொழுது அது ஒரு விதமானது. அங்க என்ன சொல்லப்படுகிறது சொல்லிச்சுன்னா, அவங்க எல்லாம் வித்து கொண்டு வந்து ஊழியக்காரனுடைய சமூகத்திற்கு முன்புக்கு வர்றதுக்கு முன்பாக என்ன செய்தாங்க தெரியுமா, ஒரு கொஞ்சத்தை அவங்க வித்த பணத்திலிருந்து எடுத்துட்டாங்க. தப்பு கிடையாது பாருங்க. ஒரு மனுஷன் தேவனுக்கு எவ்வளத்தை கொடுக்க வேண்டும் என்பது அவனை பொறுத்தது. ஒரு மனுஷன் தேவனுக்கு நான் எவ்வளவு காணிக்கை செலுத்த வேண்டும் என்று முடிவு செய்தது அவனை பொறுத்தது. ஏன்னா அவனுக்கும் தேவனுக்கும் தான் அந்த உறவு இருக்கிறது. பாரு, எனக்கு இந்த ஊழியக்காரர் தெரியும், அந்த ஊழியக்காரர் தெரியும் என்றதுனால நாம் காணிக்கப்பட முடியாது. பாருங்க, ஏன் காணிக்கை வந்து தேவனுக்குரியது, அது பரிசுத்தமானது. இவங்க என்ன செய்தாங்க, காணி எல்லாம் வெல் வெல்லன்னு வித்தாங்க. மற்றவங்க எல்லாம் செய்யறாங்க, நாங்களும் செய்யணும். மற்றவங்க எல்லாம் செய்யறாங்க, நாங்களும் செய்யணும். மற்றவங்க விற்கிறாங்க, நாங்களும் செய்யணும். மற்றவங்க காணிக்க போடுறாங்க, நாங்களும் போடணும். ஐயா, எங்களை குறித்து என்ன நினைப்பாங்க? நான் வந்து காணிக்க போடாட்டிக்கு என்ன என்ன நினைப்பாங்க? சில பேருக்கு அதுக்குமே இல்ல பாருங்க. அப்படியாவது ஒரு சிலர் போடுறாங்கன்னு சொல்லி யோசிச்சா சிலருக்கு அதுக்குமே இல்ல பாருங்க. என்ன காணிக்கை நான் போடுகிற பொழுது அந்த மனுஷனும் அந்த மனுஷன் என்ன செய்தாங்க, காணி எல்லாம் வித்துட்டாங்க. வித்துட்டு கொண்டு வந்து ஒரு பங்கை அவங்களுடைய இருதயத்திலே வஞ்சித்தாங்கன்னு சொல்லி, வஞ்சிக்கிறேன்ற வார்த்தை கடினமானது. வஞ்சிக்கிறது என்பது ஒரு ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வராத ஒரு வார்த்தை இல்லையா? பழக்க பழக்கப்படுகிற பேசுகிற பொழுது இந்த வஞ்சனை என்ற வார்த்தை நாம் யூஸ், அது ஒரு ஒரு விரும்பத்தகாத ஒரு வார்த்தை. அவன் என்ன செய்தான், நாம் தன்னுடைய இருதயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வச்சுதான். அவன் எடுத்ததுலையும் ஆண்டவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உன்னுடைய காணி நீ வித்தாப்பா, நீ எடுத்து வச்சிருக்கிறாப்பா, உனக்கு என்ன தேவை இருந்துச்சு எனக்கு தெரியுமா? ஓகே. அவன் தேவனுடைய சமூகத்திலே அப்போஸ்தலனுடைய பாதத்திலே வந்திருந்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அப்போஸ்தலரே, ஊழியக்காரனே, இவ்வளவுத்துக்கு தான் இந்த காணியை நான் வித்தேன். இது தேவனுக்கு தாயா வச்சுக்க, என்னுடைய பொருளை நான் வித்தது இவ்வளவுத்துக்கு தான். ஊழியக்காரனே, இந்தாரும் மச்சரும் எழுப்புதலின் காலம், ஊழியத்தின் நேரம், சிலவழிங்கப்பா என்று சொல்லி அனனியாவும் சப்ராலும் ஓடி வந்து அப்போஸ்தலனுடைய பாதத்திலே வைத்து சொன்னாங்க. பாருங்க, சொன்ன உடனே ஊழியக்காரன் திரும்பி என்ன தெரியுமா கேட்டான், பாருப்பா பாரு, விற்கிறதுக்கு முன்னுக்கும் இந்த காணி உன்னுடையதான் இருந்தது, விற்றதின் பிற்பாடும் இந்த கணம் எல்லாம் உன்னுடையதான் இருந்தது. நீ எடுத்து வச்சிட்டு இந்தாப்பா ஊழியக்காரனை இவ்வளவுதான் சொல்லி இருந்தா ஆண்டவருக்கும் சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம், அதுல தப்பே இல்லை. ஆனா அவன் சொன்னது என்ன தெரியுமா, இவ்வளவுத்துக்கு தான் இதை நான் செய்யறேன், இவ்வளவுத்திற்கு தான் இதை நான் வித்தேன் சொன்ன உடனே ஊழியக்காரன் என்ன தெரியுமா சொன்னா, நீ ஒரு மனுஷன் இடத்துல போய் சொல்ல இல்லப்பா, நீ ஒரு ஊழியக்காரத்தில் வந்து போய் சொல்லல, நீ உன் போதர் இடத்துல போய் சொல்லல, நீ போய் சொன்னது யார் இடத்துல தெரியுமா, நீ போய் சொன்னது யார் இடத்துல தெரியுமா என்ற அவன் சொன்னா, நீ பரிசுத்த ஆவியின் இடத்திலே போய் சொன்னது என்ன என்று சொல்லி கேட்டான். பாருங்க, அநேகர் நாம் நினைக்கிறோம், தயவு செய்து நான் சொல்ல வருகிறதை விளங்கிக் கொள்ளுங்க, அநேகர் நாம் நினைக்கிறோம் ஏதோ காணிக்கை போடுவது ஒரு சபையினுடைய பழக்கம், அல்லாவிட்டால் ஒரு சபையினுடைய ஒழுங்கு, அல்லாவிட்டால் ஏதோ ஒரு விதத்தில் நல்லதை செய்கிறார்கள் என்று சொல்லி ஒரு சிலருக்கு அதிகம் நினைப்பு. என்ன தெரியுமா, சபையினூடாக நாலு நன்மைகள் நடக்கிறது, சபையினூடாக நாலு ஏழைகளை போஷிக்கிறார்கள் என்று சொல்லி அப்படியும் நினைத்துக் கொள்ளுகிறவர்கள் இருக்கிறார்கள். நிறுத்தையா உன் சிந்தனையை, ஒன்று அறிந்து கொள், நீ கொடுக்கிற காணிக்கை முதலாவது தேவனுக்கு கொடுக்கிறார், அது பரிசுத்தம் உள்ளதா இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அநேகர் உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு என்ன தெரியுமா நினைப்பு, இந்த சபைகள் ஊடாக நல்லது செய்கிறாங்க, நல்லது செய்கிறாங்கப்பா, ஏழைகளுக்கு கொடுக்கிறாங்க, எளியவர்களுக்கு கொடுக்கிறாங்க, அங்க இங்க போறவனு ஏதோ உதவி செய்கிறாங்க, அவங்க நல்லது செய்கிறாங்க, தப்பு கிடையாது, அவங்க சொல்றது இல்லை தப்பு கிடையாது. ஆனா உனக்கும் எனக்கும் தெரிந்திருக்க வேண்டியது என்ன தெரியுமா, நாம் கொடுக்கிற காணிக்கையானது தேவனுக்கு பரிசுத்தமாயிருக்கணும், அது உள்ளத்தில் இருந்து வரணும். எல்லாத்தையும் கொடுக்காதப்பா, ஏன் அதில் எந்த பிரயோசனமும் கிடையாது, ஏன் தேவன் அதை அங்கீகரிக்க மாட்டார், ஏன் தேவன் அதை விரும்ப மாட்டாரே. அதனால நீ போடுகிற தொகை எவ்வளவு சொல்லி இங்க அனன்யா சப்ராடத்தில் கேட்கல, அவன் வந்து கேட்கல, இங்க பாரு இங்க பாரு நீ இவ்வளவுதான் போடணும், போட்டா தான் தேவன் பரிசுத்தம் அதை அங்கீகரிப்பார். இல்ல, சொன்னது என்ன தெரியுமா, நீ பொய் சொன்னாப்பா, நீ ஒரு ரூபாயை கொண்டு வந்து போட்டுட்டு ஆண்டவரே இந்த ஒரு ரூபாய் ஏற்றுக்கொள்ளுமாப்பா, ஆண்டவரே நான் பயத்தோடும் பயபக்தியோடும் உடைய சமூகத்தில் வந்திருந்தது போடுற ஆண்டவரே, இதை அங்கீகரிங்க ஆண்டவரே என்று நீ புலம்பினா பாரு. பாரு, நீ 100 ரூபாய் வீட்டுல வச்சிருக்கலாம், ஆனா நீ 1 ரூபாய் தான் கொண்டு வர்ற, தப்பு கிடையாது ஐயா,
ஆனா அது பயத்தோடும் அதை பயபக்தியோடும் அதை தேவனுக்கு என்று சொல்லி நீ செலுத்து, அதை விருப்பத்தோடு நீ செலுத்து. செலுத்துகிற பொழுது தேவன் அதை அங்கீகரிப்பார். ஆனால் விசனமாயும் வேண்டாத்தனவாயும் அலட்சியமாகவும் ஏனோ தானோண்டு சொல்லியும் தயவு செய்து காணிக்கையோ தசமோ பாகமோ போடாதிருங்கள். நல்ல குடும்பம் பாருங்க, இப்படிப்பட்ட குடும்பங்கள் சபையில் இருந்த ஆண்டவருக்கு சோத்திரம். ஏன் தெரியுமா? ஊழியத்தின் காலத்தில் என்ன தேவைன்னு அறிந்து அவர்கள் செயல்பட்டார்கள். செயல்பட்டது உண்மை. அநேகர் இதே போலதான் பாருங்க, நல்ல நான் சொல்றதை வடிவா கேளுங்க. அநேகர் செயல்படுவார்கள் ஒரு குறிக்கோளை வைத்து, ஆனால் அந்த குறிக்கோளை முழுமையாக முடிக்க மாட்டார்கள். இதுதான் இங்கே நடந்தது. நம்முடைய வாழ்க்கையில அநேக தடவைகளிலே நான் கண்ட காரியம் இது. அநேகர் என்ன செய்வோம்? ஒரு குறிக்கோளை வைத்து நாம் ஆரம்பிப்போம், எஸ் நான் இதை செய்யணும், நான் இதை செய்யணும், நான் இதை செய்யணும். ஆனா ஒரு நாள் கழிய, ரெண்டு நாள் கழிய, மூன்று நாள் கழிய, நாலு நாள் கழிய அந்த குறிக்கோள் நாம் நினைத்த இடத்துல இருக்க. நான் நினைக்கிறேன் அனனியா சப்ராலும் பக்கத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு இருந்தவைகளெல்லாம் வித்து கொண்டு கொடுத்ததை கண்டு அவங்கள் பிரமித்திருப்பாங்க. பாருங்க அநேகர் இப்படி இருக்கிறார்கள். என்ன தெரியுமா? அவங்க செய்யறாங்க, இவங்க செய்யறாங்க, அதனால நானும் செய்யணும். தப்பு கிடையாது, ஆனா அதை பரிசுத்தத்தோடும் பயபக்தியோடும் விருப்பத்தோடும் தேவனுக்கு என்று செய்யுங்க, தேவனுக்கு என்று செய்யுங்க. அவங்க செய்யறாங்க, இவங்க செய்யறாங்க, அவங்க செய்யறாங்க, இவங்க செய்யறாங்க என்று சொல்லி தேவனுக்கு காணிக்கை கொண்டு வராதிருங்கள். முதல்ல நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அவன் தன்னுக்குள்ள இருந்தது ஏனோ தானோண்டு கொண்டு வந்து தேவனுக்கு காணிக்கை போட்டான். பாருங்க, என் தோட்டத்துல கணக்க பழம் இருக்கு, பாருங்க தனக்கு காய்கறி இருக்கு, அதனால கொஞ்சம் கொண்டு போய் ஆண்டவருக்கு கொடுப்போம். இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அனனியா சப்ரால் என்ன செய்தாங்க? எனக்கு பூமி இருக்கு, எனக்கு காணி இருக்கு, நான் விற்பேன், ஆண்டவருக்கு கொண்டு கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு என்ன செய்தாங்க? தேவ ஊழிக்காரன் சமூகத்தில் வந்து பொய் சொல்லிவிட்டாங்க. இந்த பாருங்க, தேவனுக்குள்ள ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்றேன், தயவு செய்து ஊழிக்காரிடத்தில் வந்து யாரும் பொய் சொல்லாதீங்க. ஒன்று. ரெண்டாவது, தேவ பிள்ளைகள் ஆகிய உங்களுக்கு அது அழகியே கிடையாது. மூன்றாவது, தேவன் அதை கவனித்து வைத்துக் கொண்டு இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. ஏன்னு சொல்லிச்சுன்னா எனக்கு நல்லா தெரியும், இந்த வெளியில இருக்கிற ஜனங்கள் இந்த கிறிஸ்தவர்கள் இந்த சேர்ச்சிக்கு போறவங்க பொய் சொல்லுகிறது இல்ல என்று சொல்லி எனக்கு பலர் சொன்னதே என்னுடைய காதல கேள்விப்படும். அதை நாம காப்பாற்றணும். பாருங்க, அதை நீங்க காப்பாற்றாட்டிலும் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை காப்பாற்றி விடுங்கள். ஆகையினால அனனியா சப்ரால் வந்து தேவனுடைய சமூகத்தில் சொன்னாங்க, இந்த ஐயா இவளுக்கு தான் நாம் வித்தோம், முடிஞ்சு தள்ளுவார். இதுல நடந்தது என்ன தெரியுமா? நடந்தது என்ன தெரியுமா? தேவ ஆவியானுடைய காலமாக இருக்கிறபடியா ரெண்டு பேரும் செத்தார்கள். ரெண்டு பேரும் விழுந்து செத்தார்கள். ரெண்டு பேரும் விழுந்து செத்தார்கள் சபைக்குள்ளே. ரெண்டு பேரும் விழுந்து செத்தார்கள். நான் அடிக்கடி சொல்ற காரியம் என்ன தெரியுமா? அநேகர் அற்புதங்கள் சொல்லிச்சு நான் நினைக்கிறது என்ன தெரியுமா? கைகால் வழங்காதவர்களுக்கு கைகால் சரியாகிறதும், இறுதிய வருத்தங்கள் குணமாகிறதும், வாய் பேசாதவங்க பேசாம இதுதான் அற்புதம் என்று சொல்லி நினைத்துக் கொள்வார்கள். இதையும் அற்புதம் என்பதை யாரும் அங்கீகரிப்பதில்லை. என்ன ஒரு ஆள் செத்து போயிட்டாங்க, அது அற்புதம் சொல்லி சொல்லாது, அது அற்புதமே தான். திடீரென்று ஒரு மனுஷன் ஒரு தேவனுடைய வார்த்தையிலே மறித்து போவது என்பது அது அற்புதம் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா அது தகாதது. பாருங்க, ஏன் தெரியுமா? ஜனங்கள் எல்லாருக்கும் எல்லாருடைய சிந்தனையிலும் இருக்கிறது என்ன தெரியுமா? அற்புதம் சொல்லிச்சுன்னா நல்ல ஒரு காரியம் நடக்குது. நல்ல ஒரு காரியம் நடந்தால்தான் அதுக்கு பேர் அற்புதம் இல்லையா? ஒரு மனுஷன் மறித்து போயிட்டான், ஏன் மறிச்சான்? ஆண்டவர் அடித்தார். உங்களுக்கு தெரியுமா, அநேகரை பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் கத்தர் அடித்தார்னு சொல்லி நான் பார்க்கிறோம் இல்லையா? ஒரே அடி புழு புழுத்து செத்துட்டான், ஒரே அடி செத்து போயிட்டான் பாருங்க. ஆகையினால அனனியா சப்ரால் அவர்களை போல தேவனுக்கு காணிக்க கொன்றாதீங்க, வஞ்சித்து ஒன்றையும் கொன்றாதீங்க. ஏன் இருக்கத்தக்கன இல்லாதது போல கொண்டு கொடுக்காதீங்க. உங்களுக்கு இருக்கிறது எதுவோ அதை கொண்டு வா. ஆண்டவரே, இதுவளத்தையும் நான் உமக்கு பரிசுத்தமாக காணிக்கை கொடுக்க விரும்புறேன், இதை அங்கீகரிங்கப்பா, இதை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. உங்களுக்கு தெரியுமா, பழைய பாட்டில பலிகளை செலுத்துகிற பொழுது தேவன் இறங்கி வந்து விடுவார், பலிகளை கொண்டு வந்து அவர்கள் செலுத்துவார்கள். பாருங்க, பழைய பாட்டில சமஸ்த சபை இஷ்டவேலர்கள் இன்னைக்கு பலி செலுத்தணும், இன்னைக்கு பலி செலுத்துவாங்க, பரிசுத்தர் பாவ நிவாரண பலி அது இதென்று சொல்லி செலுத்துகிற பொழுது தேவன் இறங்கி வருகிறதை ஜனங்கள் பார்ப்பார்கள். பாருங்க, கேள்வி என்ன தெரியுமா? நீயும் நானும் காணிக்கை போடுகிற பொழுது தேவன் இறங்கி வரணும் பாருங்க. அதற்கு நீ பயத்தோடும் பரிசுத்தத்தோடும் விருப்பத்தோடும் வாஞ்சியோடும் தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? காணிக்கை செலுத்த வேண்டும். இங்க நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல அவர்கள் தங்களுக்கு இருந்தவைகள் ஏனோ தானோ ஒன்று சொல்லி காணிக்கை கொடுத்தபடினால் தேவன் அங்கீகரிக்கவில்லை. இரண்டாவது காரியத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா தங்களுக்கு இருந்தவைகளை வஞ்சித்துக் கொண்டு இதுதான் என்று சொன்னபடியினாலே தேவன் அந்த காணிக்கை அங்கீகரிக்கவில்லை. மூன்றாவது, சரி இதை வாசிங்க, ஒன்று சாமுவேல் இரண்டாவது அதிகாரத்துக்கு திருப்பிக்கொள்ள, அது ஒரு பெரிய ஒரு சம்பவமாக இருக்கிறபடினால ஒரு கொஞ்சம் பார்த்துட்டு நான் கடந்து சென்றேன். ஒன்று சாமுவேல் இரண்டாவது அதிகாரம் 12-17 வரையும் வாசிங்க.
ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால், எவனாகிலும் ஒரு பலியை செலுத்தும் காலத்தில் ரச்சி வேகும் போது ஆசாரியனுடைய வேலைக்காரன் மூன்று கூறுள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து வந்து அதனாலே கொப்பரையிலாவது பானையிலாவது சருவத்திலாவது சட்டியிலாவது குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறதையெல்லாம் ஆசாரியன் எடுத்துக் கொள்ளுவான். அப்படி அங்கே சீலோவிலே வருகிற இச்சவேல் எல்லாம் செய்தார்கள். கொழுப்பை தகனிக்கிறதற்கு முன்னும் ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து பலியிட மனுஷனை நோக்கி, ஆசாரியனுக்கு பொறிக்கும்படி இறைச்சி கொடு, பச்சை இறைச்சியை அல்லாமல் அவித்ததை உன் கையிலே வாங்குகிறதில் ஏன்பான். அதற்கு அந்த மனுஷன், இன்று செய்ய வேண்டியபடி முதலாவது கொழுப்பை தகனித்து விடட்டும், பிற்பாடு உன் மன விருப்பத்தின்படி எடுத்துக்கொள்ளு என்று சொன்னாலும், அவன் அப்படியல்ல, இப்பொழுதே கொடு, இல்லாவிட்டால் பலவந்தமாய் எடுத்துக்கொள்ளுவேன் என்பான். ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சன்னதியில் மிகவும் பெரிதாயிருந்தது. மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை விருப்பாய் எண்ணினார்கள்.
17 வசனத்தை திருப்பி வாசிங்க.
ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சன்னதியில் மிகவும் பெரிதாயிருந்தது. மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள்.
ஐயா, கர்த்தருடைய காணிக்கையை ஒரு வெறுப்பாக எண்ணாதிருங்க. இதுல ரெண்டு பக்கம், ஒன்று கொடுக்கிற நாம் ஏதோ ஒரு வெறுப்பு தன்மையாக ஏதோ ஒரு வேண்டாத்தன்மையாக தேவனுக்கு காணிக்கை செலுத்தக்கூடாது. காணிக்கையை பரிசுத்தலத்தில் எடுத்து பாவிக்கிற நாம் அதையும் ஏதோ ஒரு விதமாக எடுத்து பாவித்து விடக் கூடாது. நான் என்ன சொல்றேன் விளங்குறதா? நான் என்ன சொல்றேன்? கர்த்தருக்கு நாம் காணிக்கை கொண்டு வருகிற பொழுது அது ஏனோ தானோன்னு நான் முதல்ல பார்த்தேன். இங்க பாத்தீங்கன்னா ஏழுடைய குமாரர்கள், அவர்கள் ஊழியம் செய்கிறவர்கள், ஊழியத்தை நடத்துகிறவர்கள், ஊழியத்தின் பாதையிலே நடந்து கொண்டு இருக்கிறவர்கள் என்ன செய்தார்கள்? வேண்டாத்தனவியாக காணிக்கைகளை அங்கீகரித்தாங்க பாருங்க. அதனால நான் என்ன சொல்றேன், கொடுக்கிற நாங்கள் கூட அதை விருப்பத்தோடு வாஞ்சியோடு ஒரு வெறுப்பு இல்லாமல் தேவனுக்கு கொடுக்கணும். அந்த பணத்தை எடுத்து பிரயோஜனப்படுத்துகிற நாங்களும் அதை என்ன செய்ய வேண்டும்? விருப்பத்தோடும் வாஞ்சியோடும் அதை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏலியின் குமாரர்கள் அவர்கள் நடந்து கொண்ட விதத்தை தேவன் அங்கீகரிக்கவே இல்லை பாருங்க. அவர்கள் அப்படி இருந்தபடியினால ஆண்டவர் ஏலியின் இடத்துல பல காரியங்களை கேட்டு அங்கே தொடர்ந்து சில வசனம் 29 வசனத்தை வாசிங்க. 29 வசனம்,
என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்டேன், பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளில் எல்லாம் பிரதானமானவர்களை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கலும் உன் குமாரரை மதிப்பானேன்.
குமாரர்கள், ஆசாரியுடைய குமாரர்கள் அவர்கள் என்ன செய்தாங்க சொன்னா, காணிக்கையை அங்கீகரிக்க வேண்டிய விதத்திலே அவர்கள் அங்கீகரிக்காம இருந்தாங்க. காணிக்கையை அங்கீகரிக்க வேண்டிய விதத்திலே அவர் அங்கீகரிக்காம இருந்தபடினால ஆண்டவர் பொறுப்புள்ள அந்த ஊழிக்காண்டத்தில் என்ன தெரியுமா கேட்டார்? இந்த பாருயா, இந்த பாரு, நீ என்னை விட அவர்களை விட அவங்களுக்கு சொந்த பிள்ளைங்க பாருங்க. சொந்த பிள்ளையாக இருந்தபடினால அவன் அப்படி இருந்தானோ என்னவோ தெரியல. என்ன தெரியுமா சொன்னார்? இங்க பாரு, நீ என்ன இல்லையா மதிக்கணும், என் காணிக்கையை நீங்க தள்ளுகிறது என்ன என்று சொல்லி நான் சிந்தித்தேன், நான் யோசித்தேன். பாருங்க, நம்முடைய சபையிலே நமக்கு ஒரு போதகர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இவ்வளவு பேர் நீங்க பிள்ளைகளாக இருக்கிறீங்க பாருங்க, இவ்வளவு பேர் நாங்க எல்லாரும் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய சொத்துக்களாக இருக்கிறோம் பாருங்க. இந்த பிள்ளைகள் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய விதத்திலையும் நடக்க வேண்டிய விதத்திலையும் நாம் நடக்கவில்லையே வேண்டி சொன்னார். நமக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய தகப்பர் இந்த காரியத்தை நம்முடைய தட்டி கேட்க வேண்டியது மிகவும் முக்கியமானதுன்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே விரும்புகிறேன், அல்லாவிட்டால் சிந்திக்கிறேன் இல்லையா? ஏன்னு சொல்லிச்சுன்னா, நாம் தவறுவதற்கு இடம் இருக்கிறது,
நாம் விழுந்து விடுவதற்கு இடம் இருக்கிறது. தேவனுடைய காணிக்கை அசட்டியா எண்ணுவதற்கு இடம் இருக்கிறது. தேவனுடைய காணிக்கையை பரிசுத்தம் இல்லாமல் கொடுப்பதற்கு இடம் இருக்கிறது.
எனக்கு ஒரு போதகரை தெரியும், அவருடைய சபையிலே ஒரு மனுஷன் காணிக்கை போடவில்லை, தசவாகம் போடவில்லை சொல்லி சபையிலே எழுப்பி வைத்து கேட்டாராம், நீ எதற்கு தசவாகம் போடவில்லைன்னு சொல்லி அவர் கேட்டாராம். அது நல்லதோ கெட்டதோ சரியோ புள்ளியோ அது அவருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் ஆகட்டும். ஆனால் அதை குறித்து நான் சிந்தித்தேன். இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி நான் ஆண்டவர் சொல்றேன், இங்க பாரு அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க, அது அருமையான வசனம், அதை வாசிங்க.
என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன்.
நீங்க உதைப்பானேன்.
என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளில் எல்லாம் பிரதானமானவர்களை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்றார்.
என்னை பார்க்கலும் உன் குமாரனை மதிப்பானேன். என்ன சொல்றேன் தெரியுமா, பொறுப்பாக நம்முடைய சபையிலே கொடுத்திருக்கிற ஊழியக்காரன் அவன் என்ன செய்யும் தெரியுமா, தேவனை விட என்னை மதிக்க கூடாது, தேவனை விட எனக்கு ரைட் கொடுக்க கூடாது, தேவனை விட உன்னையும் என்னையும் சரி என்று சொல்லக்கூடாது. என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா, இந்த பாரையா தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை சரியாய் கொடு, அதை அங்கீகரிக்கிறதையும் சரியாக அங்கீகரி. முதல்ல இருந்த வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னு ஜனங்கள் கொண்டு வந்து கொடுத்தாங்க, விருப்பம் இல்லாமலும் கொடுக்க கூடாது, வேண்டுகிற பொழுதும் காணிக்கு விருப்பம் இல்லாமல் நாம் எடுக்க கூடாது. ஏன் தெரியுமா, அது பரிசுத்தமாய் இருக்கிறபடியினாலும் அது தேவனுக்கு கொடுக்கப்படுகிறபடியினாலும் அது தேவனுடைய காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படுவதற்கு பிரயோசனப்படுத்த வேண்டியதா இருக்கிறபடியினாலும் நாம் அதை அப்படி செய்யக்கூடாது. 3:14 வாசிங்கள்.
அதன் நிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவர்த்தியாவதில்லை என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டிருக்கிறேன்.
அவங்க செய்தது பாருங்க, தவறு என்ன, ஆண்டவர் சரியாய் கோபப்பட்டுட்டார் பாருங்க. ஏன் ஏன் ஆண்டவர் சரியாய் கோபப்பட்டு சொன்ன பாருங்க, இந்த பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேன், இந்த பழையாட்டில இதுதான் பிரச்சனையே இல்லையா, பழையாட்டிலே பாவங்கள் நாம நினைக்கிற மாதிரி மன்னிக்கப்படாது, பழையாட்டிலே நாம் நினைக்கிற மாதிரி எல்லாம் சரியாகாது. நாங்க ஒருவேளை நினைக்கலாம், இந்த காலத்துல பாருங்க நாம இருக்கிறோம், கிருபியா இருக்கிறபடினால சில காரியங்களை ஆண்டவரத்துல திரும்ப மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே என்னை மன்னித்து விடும்னு சொல்லி குடும்பத்தோடு நாம் தேவாலயத்துல வந்து நிக்கலாம். ஆனால் பழைய ஏற்பாட்டுல எல்லாம் சுடச்சுட நடக்கும் விடுவார்கள் இல்லையா, சடிதியாக எல்லாம் நடக்கும் பாருங்க. இந்த பாருங்க, இந்த கூப்பிடுவார் ஆண்டவர், சபைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுவார் ஆண்டவர், இருந்தா பாரு நீ இப்படி ஏன் செய்தான்னு சொல்லி கேப்ப. பாருங்க, பழைய ஏற்பாட்டுல அநேக காரியங்கள் இருக்கு, பிரமிக்க வேண்டியதுதான், யோசித்து முடியவே முடியாது. என்னை கேட்ட எனக்கு நான் உங்களுக்கு சொன்னது தெரியும், ஆண்டவரே வருகைக்கு முன்பதாக நான் உமக்கு தகாத விதத்திலே நடந்திருந்தா இங்கேயே தீர்த்திரும் ஆண்டவரே, இங்கேயே என்னை விசாரிச்சிருவேன் தெரியுமா. இந்த சமஸ்ட சபைக்கு முன்பாக, உலகத்தில் இருக்க அவ்வளவு ஜனங்களுக்கு முன்பாக என்னை கொண்டு வந்து வச்சு ஆண்டவருக்கு விசாரிக்க கூடாது. இங்க பாரு நீ இப்படி செய்தா இப்படி செய்தா இப்படி செய்தா அதனால நீ பரலோகம் பாரு. ஆண்டவரே நீ இங்கேயே விசாரிச்சிருந்து கேட்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் ஆண்டவர் எல்லாரும் பார்க்கத்தக்கனவாக கொண்டு வந்து நிறுத்துவார், நிறுத்தி கேட்பார் நீ ஏன் இப்படி செய்தாய், நீ ஏன் இப்படி செய்தான்னு சொல்லிட்டு உடனடியாகவே நியாய தீர்ப்பங்க நடக்கும் இல்லையா. அப்படியான காலகட்டத்தில் இருந்த இந்த ஜனத்துக்கு ஆண்டவர் என்ன தெரிஞ்சவாரி, ஏலியை பார்த்து சொல்றாரு, பாரு உங்க பிள்ளைங்க செய்த காரியம் என் சமூகத்துக்கு மன்னிக்கவே மாட்டேன் பாரு, மன்னிக்கவே மாட்டேன் பாரு. ஊழியம் செய்கிற நாம் இன்றைக்கு நாம் எல்லாரும் ஆசிரியர்களாக அழைக்கப்பட்டிருக்கோம், எல்லாரும் ஊழியம் செய்கிற நாம் எந்த காரியத்திலையும் கவனமாக இருக்க வேண்டியதும் ஒழுங்காக இருக்க வேண்டியதும் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. இல்லாவிட்டால் தேவன் ஒரு நாளைக்கு வந்து இந்த காரியத்தை குறித்து விசாரிப்பார் என்பதிலே எந்த விதமான ஆச்சரியமே அச்சமுமே கிடையாது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. மல்கியா 3:7 வாசிங்க.
நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்களில் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள், என்னிடத்துக்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்துக்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கட்ட சொல்லுகிறார்.
7 நீங்க பாத்தீங்க, நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை
கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள்,
அவைகளை விட்டு விலகி போனீங்க. ஆண்டவர் எதுல நாம் விலகி போனோம் அவங்க கேட்கிறாங்க, அந்த ஜனக்கூட்டம் கேட்கிறது, உங்கள் பிதாக்களின் காலத்தில் இருந்து கட்டளைக்கு நீங்க கீழ்ப்படியலையா, எது அது தொடர்ந்து வாசிங்க.
என்னிடத்தில் திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்துக்கு
திரும்புவேன். என் பக்கமாக நீங்க திரும்புங்க, நான் அப்பொழுது உங்க பக்கமாக திரும்புவேன்
என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்,
நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்?
நாங்கள் எந்த விஷயத்தில் ஆண்டவரை? இவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். இன்றைக்கும் அநேக பிரச்சனை என்ன தெரியுமா? அநேக காரியங்கள் தப்பு, அநேக காரியங்கள் சரியில்லை, அநேக காரியம் ஒழுங்கில்லை என்பது நமக்கு தெரிகிறது இல்லை, நமக்கு அது விளங்குறது இல்லையோ, தெரிகிறது இல்லை. அதனால அவங்களுக்கும் அது புரியல. அவங்களுக்கு எதுல ஆண்டவரே வாசிங்க,
மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா?
மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? அனனியா சப்பிராலும் தேவனை வஞ்சித்தாங்க பாருங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? ஐயா திருப்பி கேட்கிற பாருங்க, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? இந்த உலகத்திலே சராசரி மனுஷர்களுக்குள்ளே ஒரு மனுஷனை ஒருத்தன் வஞ்சித்து விட்டால் அவனோடு பேச முடியவில்லை, அவனை அங்கீகரிக்க முடியவில்லை, அவனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அவனோடு உறவாட முடியவில்லை. ஆனால் மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? வாசிங்க தொடர்ந்து.
நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள்.
நீங்களோ என்னை வஞ்சித்தீர்கள்.
எதிலே வஞ்சித்தோம் என்கிறீர்கள்?
எதிலப்பா உங்களை நாங்க வஞ்சித்தோம்? நாங்க ஆராதனைக்கு வர்றோம், உங்களை ஆராதிக்கிறோம், வசனத்தை கேட்கிறோம், காணிக்க கொடுக்கிறோம், எதுல அப்ப நாங்க ஊழியம் செய்கிறோம், பைபிள் ஸ்டடிக்கு போறோம், எல்லாம் செய்யறோமே, எதுல ஆண்டவரே உங்களை நாம் வஞ்சித்தோம்? வாசிங்க,
தசமபாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே.
தசமபாகத்திலையும் காணிக்கைகளும் தானே. இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டது அல்லாவிட்டால் பல பிரசங்கிகள் பிரசங்கித்தது, அல்லாவிட்டால் வாசித்தது எல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவா? தசமபாகத்துல வஞ்சியாதீங்க, தசமபாகத்துல வஞ்சியாதீங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இங்க எழுதப்பட்டிருக்க வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுது? காணிக்கைகளையும் தசமபாகத்திலையும் ரெண்டையும் வஞ்சியாதீங்க. அநேகர் காணிக்க போடுற பழக்கமே கிடையாது. நான் யாரையும் பாருங்க, இந்த நினைச்சு எல்லாவிட்டா உங்களை நான் ஒரு 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 காரியத்துக்குள்ள நான் கொண்டுறோன்னு சொல்லி நான் பேசல. சில காரியங்களை பேசியே ஆகணும் இல்லாட்டா உங்களுக்கு உங்களுக்கு தெரியாட்டிக்கு நான் என்ன செய்யறது இல்லையா? அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க, அந்த கடைசி பக்கத்தை. மனுஷன் தேவனை
வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உண்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசமபாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே.
தசமபாகத்திலையும்
காணிக்கைகளிலும் தானே.
ரெண்டிலையும் தேவனை வஞ்சிக்கலாமா? ரெண்டிலையும் தேவனை வஞ்சிக்கலாமா? ஐயா நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, அனனியா சப்பிராலும் தேவனுக்கு கொண்டு வந்து காணிக்க போட்டாங்க பாருங்க. எவ்வளவு போட்டீங்க, போட போறீங்கன்றது ஆண்டவர் கேட்கல, அந்த ஊழியக்காரனு கேட்கல. ஆனா 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 இவ்வளவு தாப்பா நாம போடுறோம், இவ்வளவுதான் தேவனுக்கு நாம கொடுத்தோம் என்றத அந்த காலத்துல இந்த ஊழியக்காரனுக்கு எந்த அறிவு வந்து இப்படி கேட்டன பேசாம போயிருக்கலாம். இன்னைக்கு அநேக ஊழியக்காரங்க இப்படித்தான் போறாங்கன்னு நான் நம்புறேன் இல்லையா? ஆண்டவரே சோத்துறோம்ப்பா, போட்டாலும் சரி போடாட்டிலும் சரி எங்களை விட்டுருங்க. இது கேட்டாலே பிரச்சனை, கேட்காட்டிலும் பிரச்சனை. கேட்டா இங்க பிரச்சனை, கேட்காட்டிக்கு அங்க பிரச்சனை. அதனால நாம என்ன செய்யறோம்? ஒட்டு மொத்தமாக பிரசங்கிச்சிடும் பாருங்க. இந்த பிரசங்கத்தை இப்படிப்பட்ட பிரசங்கங்களை பல தடவை பிரசங்கிக்க முடியாது, திருப்பி திருப்பி பிரசங்கிக்க முடியாது. இதை பைபிள் வாசிக்கிற ஒவ்வொருவரும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது உண்டாகும். எட்டாவது வசனத்தை திருப்பி வாசிங்க.
மனுஷன்
தேவனை வஞ்சிக்கலாமோ?
நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள்.
நீங்களோ என்னை வஞ்சிக்கிற. ஐயா இந்த கேள்வி எதுக்கு நாம் பதில் சொல்லணும் பாருங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். இதை குறித்து நான் தனியே தேவனுக்கு பதில் கொடுக்க வேண்டும். இதை குறித்து நீங்கள் தேவனுக்கு தனியே பதில் கொடுக்க வேண்டும். ஏன் சொல்லிச்சுனால் இது என்னுடைய காரியம் இல்லை. ஏன் தெரியுமா? தசமபாவம் காணிக்கை என்பது பரிசுத்தமாக தேவனுக்கு செலுத்தப்பட வேண்டும் என்பது பழையேற்பாட்டில் இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நியமமாகும், ஒரு காரியமாகும். சோ இதுல செய்வது செய்யாமல் இருப்பது தனிப்பட்ட என்னுடைய முடிவு, ஆனால் பிரசங்கிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதனால நான் என்ன சொல்றேன்னு சொல்ல, கர்த்தருக்குள்ளே ஆலோசனையாக நான் சொல்லுகிற காரியம் என்னவெனில், கட்டாயமாக சொல்லுகிற காரியம் என்னவெனில், தேவ வார்த்தையின்படி நான் சொல்லுகிற காரியம் என்னவெனில், தேவனுக்குள்ளே வாழுகிற ஒவ்வொரு மனுஷனும் அவர்கள் போகிற அந்த சபைக்கு தசமபாகம் காணிக்கை செலுத்தப்பட வேண்டும் என்பது வேதத்தில் கொடுக்கப்பட்ட வார்த்தையாகும். ஏன் தசமபாகம் காணிக்கை செலுத்தப்பட வேண்டும் என்று சொல்லிச்சுனால், ஆசீர்வாதத்திற்கு இதுவும் ஒரு வழியாகும், இரண்டாவது தேவனுடைய ஊழியம் தேவனுடைய சபையின் காரியங்கள் செயல்படுத்துவதற்கு இது முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை நாம் மட்டும். யாத்திராகமத்தில் நாம் முதல்ல வாசித்த வசனத்தில் என்ன இருந்துச்சு தெரியுமா? பொன் வேண்டினார்கள், எண்ணெய் வேண்டினார்கள், நூல் வேண்டினார்கள், ரத்தின கற்கள் எல்லாம் வேண்டினாங்க. இப்ப கேப்பீங்க இல்லையா, ரத்தின கல் ஏயா வேண்டினாங்கன்னு சொல்லியா? அன்றைக்கு இருந்த ஆசாருடைய மார்பிலே கோத்திரங்கள் எல்லாம் ரத்தின கல்லே போடப்பட்டிருந்தது. தெரியுமா, 12 கோத்திரங்கள் இருந்தது இஸ்ரவேல். இந்த 12 கோத்திரங்களுடைய பெயர்களையும் கல்லிலே பதித்து ஆசாரியன் என்ன உடுப்பு மாறி போட்டுக் கொண்டிருந்தான். ஆசாரியன் தன்னுடைய ஜனத்தை தன்னுடைய இருதயத்திலே கொண்டு திரிந்தான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இதுக்கு தான் அன்றைக்கு ரத்தன கல்லு வேண்டாங்க, பொன் வேண்டினாங்க, ஆலயத்தை கட்டினாங்க, நூல் வேண்டினாங்க, அபிஷேகம் பண்ணினாங்க, அதே பல காரியங்கள். பழைய ஏற்பாட்டிலே ஆசாரிய தத்துவம், ஆசாரிய ஊழியம் என்பது இன்றை விட அது ஒரு விதமானது, இன்றை விட அது ஒரு விதமானது. அவர்கள் போட வேண்டிய உடுப்பில இருந்து சகலதம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆசாரியன் அன்றைக்கு எந்த உடுப்பு போடணும், எப்படி இருக்கணும், உடுப்புல எந்த உடுப்பு அது சரியா இருக்கணுமா, புளியா இருக்கணுமா, மணி எங்க தொங்கணும், தொங்க கூட எல்லாம் அச்சுவேறு ஆணிவேறியாக அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆலயத்தை கூட கட்டுகிற விதம், அளவு சரியா, புளியா, நேரியா, சொத்தியான்றது எல்லாம் தேவனாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் பழைய ஏற்பாடா இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகையினாலே மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? அனனியா சப்ரால் அவர்கள் வஞ்சித்தார்கள். தொடர்ந்து வாசிங்க. நீங்களோ
என்னை வஞ்சிக்கிறீர்கள், எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள், தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே.
தொடர்ந்து வாசிங்க.
நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள்.
பாருங்க, தேவன் தன்னுடைய ஜனத்தை பார்த்து என்ன தெரியுமா சொன்னார், ஜனத்தாராகிய எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள் என்று சொன்னா, அன்னைக்கு இருந்து ஜனங்களுக்கு காணிக்க போடலையா, அன்னைக்கு இருந்து ஜனங்களுக்கு தசமாவம் போடலையா? ஆண்டவர் பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா, இங்க பாரு, இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஏன் தெரியுமா, ஆசீர்வாதத்தின் வழியை சில பேருக்கு ஆசீர்வாதத்தின் வழியை கற்றுக் கொடுத்தாலும் அதை கற்க தெரியாது, அதை செய்ய தெரியாது. ஐயா நீங்க எப்படி செய்யாதீங்கன்னு சொன்னா அப்படித்தான் செய்வோம். ஐயா நீங்க இங்க போகாதீங்க, அது உங்களுக்கு நல்லது இல்லை, இல்ல அங்கதான் போவோம், இங்க நீங்க இங்க இப்படி இப்படி எல்லாம் செய்யாதீங்க, இது உங்களுக்கு நல்லது இல்ல, உங்க குடும்பத்துக்கு நல்லது இல்ல, உங்க பிள்ளைகளுக்கு நல்லது இல்ல, நீங்க நல்லா இருப்பதற்கு இது ஒரு தடியான காரியம் இல்ல, நாங்க அதை கேட்க மாட்டோம். நாங்க இப்படித்தான் செய்வோம், இப்படித்தான் போவோம், இப்படித்தான் வருவோம். கடைசியிலே கண்ணீர் தான் மிச்சம் பாருங்க, தண்ணீர் தான் மிச்சம் பாருங்க. தொடர்ந்து வாசிங்க.
என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி,
இந்த பாருங்க தசமாவும் காணிக்கை எதுக்கு கொடுக்கணும்ன்றதுக்கு இங்க அவர் சொல்றாரு, வாசிங்க.
என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி,
உண்டாயிருக்கும்படி
தசமவாங்கள் எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள்.
பண்டகசாலைக்கு கொண்டு வாங்க, தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வாங்க, தேவனுடைய ஆலயத்திற்கு கொண்டு வந்து தேவனுக்கு கொடுங்க, அது பரிசுத்தமானது. வாசிங்க.
அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று, அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
என்னை சோதிங்கப்பா, என்னை சோதிங்க. ஆண்டவர் தன்னை சோதிக்க சொல்லி சொல்லப்பட்ட ஒரே ஒரு காரியம் இந்த இடம் தான், என்னை சோதிங்க. மற்ற இடத்துல எல்லாம் தேவனை சோதிப்பதற்கு எந்த மனுஷனுக்கும் அலௌட் கிடையாது, இங்கதான் சொன்னது என்னை சோதித்து பாருங்க. என்னத்துல சோதிக்கிறது ஆண்டவர், பரிசுத்தமாகிய தசோவாமம் காணிக்கி நீ கொண்டு ஆலயத்திலே தேவனுக்கு சொல்லி, நீ பரிசுத்தோடு விருப்பத்தோடு இந்த வேண்டாத்தனவையாக விருப்பம் இல்லாமல் இதெல்லாம் விட்டுருங்க பாருங்க. நீ கொண்டு போடுகிற பொழுது வானத்தை திறந்து தேவன் உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாரா இல்லையான்னு சொல்லி சோதித்துப்பார் என்று அதுல எழுதப்பட்டு, நீ சோதித்து பாருப்பா, நீ சோதித்து பார், தேவனை சோதி. ஆண்டவரே நான் தசவாக கொடுக்கிறேன், நான் காணிக்க கொடுக்கிறேன், பரிசுத்தமாய் கொடுக்கிறேன், விருப்பமாக கொடுக்கிறேன், வாஞ்சியாய் கொடுக்கிறேன், என் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என் சந்ததியை ஆசீர்வதிங்க. நான் போனக்குள்ள பைபிள் ஸ்டடியில வாசிச்சேன் பாருங்க, நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு, நீதிமான்கள் அப்பத்துக்கு அலைந்து திரிந்ததை நான் வாலிபனாய் இருந்தேன், அந்த வசனம் நல்லா இருந்து, நான் வாலிபனாய் இருந்தேன், இப்ப பைபோதிகன் ஆயிட்டேன், ஆனா நீதிமானுடைய பிள்ளைகள் சாப்பாட்டுக்கு அலைஞ்சு திரிஞ்சதை நான் காணல. ஐயா நான் உனக்கு திரும்பி சொல்றேன், வாலிப காலத்தில் அந்த மனுஷன் இருந்தான், வைபோதியனாயும் ஆகி போயிட்டா, நீதிமான் தேவனுக்கு பயந்து தேவ சமூகத்தில் நின்று தேவனுக்கு காணிக்கி தசமாவம் கொடுத்த ஒரு மனுஷனுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு அலைஞ்சு தெரிஞ்சதை நான் காணலப்பா. நான் என்ன சொல்றேன் தெரியுமா, ஏழைகளுக்கு கொடுக்குறேன் பாருங்க, இது கொடுத்தலின் காலம். உங்களுக்கு தெரியுமா கிறிஸ்மஸ் சொல்லி சொன்னாலே எல்லாருக்கும் வருகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா, கொடுத்தல், பிரசன்ட், கிஷங். ஏன் தெரியுமா கிறிஸ்துமஸ் என்று சொல்லிச்சுனாலே கொடுத்தல் என்று சொல்லி அர்த்தம் கொள்ளுகிறது. ஒரு விதத்திலே ஒரே பேரான தன்னுடைய குமாரனை பிதாவாகிய தேவன் எனக்காய் உனக்காயும் உலகத்துக்கு கொடுத்தார் என்பது கிறிஸ்துமஸ் ஆகும். இன்னைக்கு அநேகர் கிறிஸ்துமஸை விதம் விதமாக கொண்டாடுகிறார்கள் இல்லையா, குடித்து வெறித்து அடித்து உடைத்து இல்லையா. கிறிஸ்துமஸ்ல நோயாரவில்லைன்னா ஒரே அடிபாடும், அதுக்கும் இதுக்கும் இதுக்கும். இங்க பைபிள்ல எங்கேயுமே கிறிஸ்துமஸ் என்றா அடிபடன்னு சொல்லியோ, கிறிஸ்துமஸ் சொன்னா குடியன்னு சொல்லியோ, கிறிஸ்துமஸ் நான் ஓடித்திரியன்னு சொல்லியோ எங்கேயும் கிடையாது. இல்லாத பொல்லாத எல்லாம் கிறிஸ்துமஸ் ஆக்கிட்டாங்க பாருங்க, தெரியுமா தெரியுமா. ஆகையினால ஒரே பேரான தன்னுடைய குமாரனை பிதா உலகத்துக்கு அனுப்பியது கிறிஸ்துமஸ் ஆகும். அது பிரசன்ட் சொல்லுவாங்க இல்லையா. இப்ப என்னன்னா இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் என்ன செய்யறோம், ஏழைகளை நாங்க சந்திப்போம், ஏழைகளுக்கு ஏதாவது கொடுப்போம், பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுப்போம், இல்லாத பொல்லாத விருப்பம் எல்லாம் இந்த காலத்துக்கட்டத்துக்கு தான் வரும் பாருங்க. இதுக்கு மேலாக நான் ஒன்று சொல்லுவா, இவைகளெல்லாம் செய்து கொண்டு தேவனுக்கு தசமவாதத்தினை காணிக்கையை நீ வஞ்சிச்சிடாது. தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடு கொடு. உங்களுக்கு தெரியுமா புதிய பாட்டில் சொல்லப்படுது, புதிய பாட்டில் இருந்தவங்க எல்லாரும் என்ன செய்தாங்க தெரியுமா, அதுல இதுலயும் என்ன வெந்தயத்துல அதுல இதெல்லாம் கொண்டு வந்து என்ன செய்தாங்க, காணிக்கை கொடுத்தாங்க. ஆனா மிச்ச காரியத்தெல்லாம் மறந்துட்டாங்க. அதை குறித்து தேவன் கண்டித்து பேசினார். ஆண்டவர் கண்டித்து சொன்ன பாருங்க, அநேகர் என்ன செய்தாங்க தெரியுமா, காணிக்கை கொண்டு வந்து கொடுப்பாங்க ஆனா ஏதாவது போய் சொல்லுவாங்க. ஆண்டவர் சொன்னாரு, உன் காணிக்கை கொடுக்கறத நிறுத்தி முதல்ல அந்த காரியத்தை ஒழுங்குபடுத்துன்னு சொல்லி அப்படியும் ஆண்டவர் பேசினார் பாருங்க. ஆகையினால நான் என்ன சொல்றேன் தெரியுமா, கத்தருக்குள்ள தேவனுக்குள்ள தேவனை வஞ்சியாதிருங்க. நான் உங்களுக்கு இது சொல்லுகிற நல்லொரு ஆலோசனையாக சத்தியத்திலிருந்து வார்த்தையாக தேவனுடைய சமூகத்தில் நான் சொல்றேன். அதுக்கு பிறகு நீங்க அதுல பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா லூக்கா 21:1 அதை வாசிக்காதீங்க, அப்படி இருக்கு. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஏழை விதவி வந்து, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச காரியம், ஏழை விதவை வந்து தேவனுடைய ஆலயத்தில் வந்து நின்று காணிக்கப்பட்டியில இருந்து அவளுக்கு இருந்த 2 ரூபாய் எடுத்து அந்த காணிக்கப்பட்டிக்கு போட்டான். போட்ட பொழுது ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார், இவ்வளவு பேர் காணிக்க போட்டாங்க, இந்த மனுஷி தான் நல்ல காணிக்க போட்டிருக்கா, நிறைய போட்டிருக்கான்னு சொல்லி சொன்னார். ஏன் ஆண்டவர் என்று சொல்லி கேட்டதுக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு, ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் இருக்கிறதுல இருந்து கொண்டு வந்து போடுறாங்க. ஐஸ்வர்யவான்கள் என்ன செய்யறாங்க, இருக்கிறதுல இருந்து கொண்டு வந்து காணிக்க போடுறாங்க. ஆனா ஏழைகளோ தங்களிடத்துல இருந்தவைகளையே கொண்டு வந்து போட்டாங்கன்னு சொல்லி நான் பாக்குறோம் இல்லையா. இந்த மெஸ் இந்த ஷேரை இன்று வரைக்கும் மூடப்படவே இல்லை. என்னுடைய கண்களுக்கு நான் பார்க்கிற காரியம் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, ஏழைகள் கத்தரை நேசிக்கிறது கூட. உங்களுக்கு அது தெரியுமா, புதிய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுனா கைவிடப்பட்டவர்கள், திக்கற்றவர்கள், விதவைகள், இப்படிப்பட்ட ஜனக்கூட்டம் தேவன் பக்கமாகவே இருந்தார். பார்த்திருக்கீங்களா, பணக்காரர்களும் ஒரு நிலைமையிலே நல்ல நிலைமையிலே இருக்கிறவர்கள் அவர்களை பார்த்துக் கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் நான் நினைக்க முடியாதப்பா, இந்த ஜனங்கள் அவள் நேசிக்கிறபடியினால நான் அப்படி செய்யணும், நான் நேசிக்கிற அந்த புள்ளை என்னை நேசிக்கிறாள், இந்த மகள் என்னை நேசிக்கிறாள், இந்த மகள் என்னை நேசிக்கிறாள் என்று சொல்லி ஆண்டவர் அற்புதத்தையும் அடையாளங்களையும் செய்து நடத்தி வந்ததை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினாலே என்னுடைய இந்த செய்தியின் என்னுடைய நாள் தலையங்கம் ஒன்று இருக்கும் என்று சொல்லி சொன்னா, தேவனை வஞ்சியாதிருங்க, தேவனை எந்த விதத்தில் வஞ்சியாதிருங்க. அநேகர் நேரத்திலே வஞ்சிக்கிறோம், அநேகர் ஊழியத்திலே வஞ்சிக்கிறோம், அநேகர் தசமான காணிக்கையிலே வஞ்சிக்கிறோம், வேற எண்ணத்திலாம் நாம் வஞ்சிக்கிறோம்னு சொல்லி எனக்கு தெரியாது பாருங்க. இது எல்லாம் காரியங்கள் என்ன தெரியுமா, தேவனை துக்கப்படுத்துகிற காரியங்களாக இருக்கும். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட்டு தேவனுடைய சபை எழுந்து நிற்க தேவனுக்கு நீங்கள் காணிக்கையின் தசமாங்களை கொண்டு போடுங்க. அவர் உங்கள் குடும்பத்துக்கு அப்பத்துக்கு அலைஞ்சி திரித்துக்கு விடமாட்டார். அப்படி தெரிஞ்சாருன்னு சொல்லிச்சுன்னா தயவு செய்து நீங்க இந்த பைபிளையும் கொண்டு இங்க வாங்க, இங்க வாங்க. ஆண்டவர் நான் காணிக்க தசமம் எல்லாம் போட்டேன், பயபக்தியாக தேவனுக்கு பயந்து பரிசுத்தத்தோடு நான் போட்டேன், என் பிள்ளைகளையும் என்னையும் தேவன் கையை விட்டுட்டார்னு சொல்லிச்சுன்னா தயவு செய்து இங்க வாங்க இல்லையா. ஏன் தெரியுமா, அப்படி தேவன் சொன்னதுக்கு மாறாக செய்வார் என்று சொல்லிச்சுன்னா என் ஆண்டவரும் ஒரு மனுஷன் தான் என்பதை நான் மறந்துவிட முடியாது. ஆனா எனக்கு நல்லாய் தெரியும் என் ஆண்டவர் மனுஷனே கிடையாது. ஏன் தெரியுமா, வேதத்தில் ஒரு சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷன் நான் பொய் சொல்லுவதற்கு நான் மனுஷன் அல்ல, மனம் மாறுவதற்கு மனுபுத்திரனும் அல்ல என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறபடியினாலே இன்னைக்கு பார்த்த வார்த்தையின்படி தயவு செய்து நான் சொல்றேன், தேவனை யாரும் வஞ்சியாதருங்க. தேவனுக்கு நாம் ஏழைகளுக்கு கொடுக்க முன் வருகிறோம், ஓடி ஓடி போகிறோம் ஏழைகளுக்காவோ, நான் செய்கிறேன், அது செய்கிறேன், இது செய்கிறேன். ஆனா மறுபக்கத்துல தேவனுக்கு பரிசுத்தமாக காணிக்கையின் தசமத்தையும் கொண்டு வந்து செலுத்துங்க. தசம பாகம் என்பது என்ன பண்ணி சொல்லி சொல்லி சொன்னா, நீ ஒரு 1 ரூபாய் சம்பளம் எடுத்தீன்னு சொல்லி சொன்னா அதுல 10% அதை நீ எடுத்து வச்சு பரிசுத்தமாக ஆண்டவரே இது நம்முடைய ராஜ்யத்துக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, ஏழைகளுக்கு, தேசத்திலே இருக்கிறவர்களுக்கு இதை ஆசீர்வதிங்க ஆண்டவர் சொல்லி ஜபம் பண்ணி கொண்டு வந்து நீ தேவனுடைய சமூகத்திலே கொடுப்பதே தசம பாகம் ஆகும். தேவனுடைய சமூகத்திலே எழுந்திருப்போமா? ஹாலலூயா, 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 ஹாலலூயா.